தெரிஞ்சிட்டோம்.
பாடும் பரிதேல் அணி தேவன் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை தெருவில் சாடும் தனி யானை
திருக்கிட்டோம். வேத நெறிகளை துவங்க மிகு சைவ துறை விளங்கும் ஊத பரம்பரைக்குரிய மிதவாய் மலர்ந்தது சீதவள பயர் புகழி திருஞான சம்பந்த பாதமர தலை கொண்டு திருத்தொண்டு பரவ திருச்சிட்டோம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகன் பெருமானையும் பெற்றதுடனே முருகன் புகழ்வாழும் சபை பெண்களும் மிக சிறப்பாக தன்னுடைய ஆண்டு விழாவை இன்று காலை துவங்கி நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாலை சிறப்பு தலைமை உரையாள திருஞான சம்பந்தர் திருநெறிய தமிழ் என்கிற தலைப்பிலே உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரையும் செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்ந்தது எளிதாமே என்று திருஞான சம்பந்தன் பெருமான் அருளி செய்த முதல் திருப்பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பிலே அமைந்த திருநெறிய தமிழ் என்பதையே இன்றைய தலைப்பாக தந்திருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய திருவடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞான சம்பந்தன் பெருமான் திருக்கடை காப்பிலே இரண்டு அற்புதங்களை செய்தார். தேவாரம் என்று சொல்லப்பெறுவது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த பாடல்களை மட்டும்தான் தேவாரம் என்று சொல்ல வேண்டும் என்கிற மரபு முன்பு இருந்து வந்தது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பாடல்களை திருக்கடை காப்பு என்று அழைப்பதுதான் பழைய மரபு. அதன்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களை திருப்பாட்டு என்று அழைப்பதும் சைவ மரபு. நாளடைவிலே இந்த சைவ மரபானது சற்று மாறுபட்டு போய் மூவர் உதவிகள் என்று அழைக்கப்பெறுகின்ற இப்பெருமக்கள் மூவரும் அருள் செய்த பாடல்களை எல்லாம் தேவாரம் என்று பொது தலைப்பிட்டு அழைப்பது வழக்கமாகிவிட்டது. ஆனாலும் கூட திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்தை அருள் செய்கிற பொழுது அந்த பதிகத்தினுடைய நிறைவிலே திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய நிறைவு பாடலை அருள் செய்கின்ற அந்த பாங்கை பதிக பெருவழியை அருள் செய்த காரைக்காலமையாரிடமிருந்து பெற்று அதன்படி அருள் செய்தார் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமி. தன்னுடைய இந்த பாடல்களுக்கெல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் என்ன பெயர் வைத்தார், தான் அருளி செய்த பாடல்களுக்கு அவர் என்ன பெயரிட்டார் என்று பார்க்கிற பொழுது அதை அவர் தேவாரம் என்றோ அல்லது திருக்கடை காப்போ என்றோ அழைக்காமல் அதை திருநெறிய தமிழ் என்றுதான் அழைத்திருக்கிறார். ஏன் என்று கேட்டால், முதல் பதிகம் தோளுடைய செவியன் என்று துவங்குகிற முதல் பதிகத்தினுடைய நிறைவு பாடலாக அமைந்த இந்த திருக்கடை காப்பில அருநெறிய மறைவல்ல புனி அகல் பொய்கை அதன் மேயன் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்வது எளிதாமே என்று பிரகடனப்படுத்துகிறார். எப்பொழுதுமே பத்து பாடல்களை அருள் செய்த பிறகு பதினோராவது பாடலாக அருள் செய்கின்ற பாடலிலே திருஞான சம்பந்த பெருமாள் இதுவரை பாடிய பாடல்களுக்கு திருநெறிய தமிழ் என்ற ஒரு பெயரை அவரையே தருகின்றார். செய்தி ஒன்னு. இரண்டாவது செய்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரிய முடியும். அந்த திருக்கடைக்காப்புல ஒரு செய்தி சொல்லியிருக்கிற, அதனால அந்த திருக்கடைக்காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா போச்சு. இங்க இருக்கிறவர்களுக்கு அந்த செய்தி தெரியுமோ இல்லையோ, செய்தி தெரிஞ்சிருச்சுன்னா அது வெறும் செய்தி, அது தெரியாம இருந்தா அது ரகசியம். உங்களுக்கு இப்பொழுது செய்தி சொல்லவா ரகசியம் சொல்லவா? ரகசியம். இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேர் சிதம்பர ரகசியம் பார்த்தவர்கள்? ரொம்ப வெரி ஃபியூ. சிதம்பர ரகசியம் தரிசனம் செய்தவர்கள் என்ன கையை தூக்கிட்டு வேற ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி வேற கீழே இருக்கீங்க, கையை பஸ் தூக்கிவாங்க. சிதம்பர ரகசியம் சென்று தரிசித்தவர்கள் கேட்டேன், அவ்வளவுதானா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, நீங்களா ரகசியம் பாத்தீங்களா? நீங்க கை தூக்கினவங்களா பார்த்தவங்க? ஒரு கேள்வி பார்த்தப்பறம் அது ரகசியமா? நாம பார்த்த பிறகு அது ரகசியமா என்ன?
ரகசியம் அம்பலம். ரகசியம்னு எதை பார்க்கணும்? இந்த இங்க முன்னால இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இங்க வரு பாப்பா, கொஞ்சம் நீங்க எல்லாம் அமைதியா இல்லைன்னா ஏசி போயிடணும். இது கொஞ்சம் பெரிய விஷயம், உங்களுக்கு கொஞ்சம் போரடிக்கும். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சில உண்மையான செய்திகளை சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாலு செய்தியாவது உங்க உள்ளத்துல விளைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா, இது பேரே எழில் ஞான பூசைன்னு பேர். இது ஒரு சிவபூசை. இப்ப நீங்க அமர்ந்து கேட்பது என்பது இருக்கிறதே, இதுக்கு சிவபூசைன்னு பேர் இருக்கு. இது எழில் ஞான பூசை. இது சிறந்த தபம். ஏன்னா நான் சொல்லுகிற பொழுது உங்க கருவிகரணங்கள் முழுவதும் சிவமயப்பட்டு இருப்பதனாலே நீங்கள் எல்லாம் தவம் செய்கின்றவர்கள் ஆகின்றீர்கள். உங்கள் வாழ்விலே இருக்கக்கூடிய அவம் நீங்கு வகையாக அமைந்து விடுகிறது. இது ஒரு தவம். ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு சொன்னேன், சிதம்பர ரகசியம். என்னங்க நான் பின்னால சொல்றேன், நாம ரகசியம் இல்லாததெல்லாம் ரகசியம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்காக சொல்றேன், சொல்லியிருக்கேன் சொல்லி சொல்லலையா? சரி, அப்ப இப்ப உங்களுக்கு மட்டும் அந்த ரகசியம் சொல்றேன், வெளியில சொல்லிடாது. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொல்றேன், வெளியில சொல்லிடாதீங்க. ஏன் அப்படி சொல்ற ரகசியம் சொல்றேன்னு சொல்றேன்னா, அப்பத்தான் நீங்க வெளியில சொல்லுவீங்க. ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் பரப்பணும்னா என்ன பண்ணணும்னா, அதை ரகசியம்னு சொல்லி சொன்னா போதும். பூம்ராஜ் மாதிரி அதுவே நம்மகிட்ட திரும்பி வரும், தெரியுமா உங்களுக்கு? நீ எங்கிட்டயும் வரும். இப்ப சிதம்பர ரகசியம்ங்கிறதுல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன காட்டுறாங்க? பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க. அங்க ஒரு திரை தூங்குது, அந்த திரையை விளக்குறாங்க. சிதம்பர ரகசியம் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு அங்க இருக்கிற சிவாச்சாரியார் தீபாராதனை காட்டுற. எதுக்கு தீபாராதனை காட்டுற? அது என்ன ரகசியம் கேக்குறேன். நாம போயிட்டு வந்து ரொம்ப பெருமையா சொல்றோம், ரகசியம் பார்த்தேங்க. பார்க்காமலும் போனேன்னா வரவனும் கேட்கறான், ரகசியம் பார்க்கலையா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னது? எதுக்கு தீபாராதனை நிகழ்கிறது? இங்க என்ன இருக்கு? மாலை, வில்வ மாலை, தங்கத்திலேயே செய்த வில்வ மாலை. ஒரு பாறையில ஒரு சிவர் மாதிரி இருக்கும், சிவத்துல தொங்க விட்டுருக்கோம். இப்ப ரகசியம் எதுன்னு நான் கேட்கிறேன், வில்வ மாலையா, பின்னால இருக்கிற சுவரா, முன்னால தொங்குற திரையா, எது ரகசியம்னு கேட்கிறேன். என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க? என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க? என்ன நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? சைவர்கள் நுட்பமான பதிலுள்ளம் படைத்தவர்கள். நம்முடைய சமயத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை கிடையாது. நம்முடைய சமயத்துலதான் மூட நம்பிக்கை கிடையாது. ஆனா நாம அதனுடைய நுட்பத்தை அறியாமல் போய் அதை செய்வதனாலே, அது எதனால செய்கிறீர்கள் என்று நம்மை கேட்கிற பொழுது, அதற்கு நாம் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற பொழுது, நாம் மூட நம்பிக்கை உடையவர்களாக கருதப்படுகிறோம் இல்லைங்களா? சரி, இப்ப உங்களுக்கு தெரியும், அதுல இடையில வந்து அந்த திரைக்கும் பின்னாலே இருக்கக்கூடிய சுவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு வெளி ஒன்று, ஸ்பேஸ், ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. அது ஆகாசத்தலம் சிதம்பரம் இல்லையா? அந்த ஆகாசத்தலமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கே நுட்பமாக விளங்குகிறான் என்று அந்த ஆகாசத்தை தான் ரகசியம் என்று காட்டுகிறோம். ரகசியம் என்று சொன்னால் சூட்சமம் என்று நுட்பம் என்று பொருள். எனவே நுட்பமாக விளங்குகிற ஆகாசத்தை வழிபடுகின்ற நிலையாக அந்த ரகசியத்தை காட்டுகிறார். சரி, அப்ப கூட ஆகாசத்தை வழிபடுகிறோம் என்று சொன்ன உடனே இங்கே ரகசியம் வெளியாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ரகசியம் இருக்குங்க? ரகசியங்கிறது தெரிய தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் ரகசியம் சொல்லலாமா? அதுல இன்னும் ஒரு பெரிய நுட்பம் இருக்கிறது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவை ஸ்தூலமாக விரிந்தது என்று பொருள். பூதம் என்று சொன்னால் விரிதல் அர்த்தம். அவைகள் ஸ்தூலமாக விரிவதற்கு முன்பாக அவை சூட்சமாக நுட்பமாக இருந்தன. ஓசை என்று சொல்லக்கூடியதும், உணர்வு, தொடு உணர்வு என்று சொல்லக்கூடியது, ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடியதும், ஒளி என்று சொல்லக்கூடியதும், சுவை என்று சொல்லக்கூடியதும், வாசனை என்று சொல்லக்கூடியதும், இவைகளுக்கெல்லாம் சைவ சித்தாந்தத்துல தன்மாத்திரைன்னு பேர். இது பஞ்ச தன்மாத்திரை, ஐந்து தன்மாத்திரைகள் என்று பெயர். ஓசை, ஸ்பரிசம், ஒளி, சுவை, அப்புறம் நாற்றம், அதான் வாசம். இந்த அஞ்சு, இந்த ஐந்து தன்மாத்திரைகளில் இருந்து சூட்சமமாக இருக்கக்கூடிய ஐந்து தன்மாத்திரைகளிலிருந்து விரிந்தது ஐந்து பூதங்கள். ஓசை என்கிற தன்மாத்திரை விரிந்து ஆகாசமாயிற்று. ஆகாசமே நுட்பம். இப்ப ஓசை இன்னும் எவ்வளவு அதிநுட்பம்னு பாருங்க. தொடு உணர்வு என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையில் இருந்து விரிந்த பூதமும் காற்று. ஒளி என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையில் இருந்து விரிந்த பூதம் தீ. சுவை என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையில் இருந்து விரிந்த பூதம் நீர். நீரை அடிப்படையாக கொண்டதுதான் சுவை. எங்க சென்னையில கூட திருநெல்வேலி அல்வா கிடைக்கும், சென்னையில கூட திருநெல்வேலி அல்வா கிடைக்கும். ஆனா திருநெல்வேலி அல்வா சென்னையில வாங்கி சாப்பிட்டா அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி சுவைக்குமா? ஏன் சுவைக்காது? உங்க வேறுபாடு தெரியுமா? மண் இல்ல தாமிரபரணி ஆற்று நீரை கூண்டி செய்வதனாலே அந்த அல்வாவுக்கு ஒரு தனி சுவை. அதனால திருநெல்வேலி அல்வான தாமிரபரணி ஆற்று நீரினால செய்வதனாலே நீரை இடமாக கொண்டது சுவை. அதனால் நம்ம நாட்டில கூட நீர் இருந்தால்தான் சுவை அறியும். காஞ்சி போன நாட்டுக்கு எந்த ருசியும் தெரியாது. அதனாலதான் வீட்டுல காஞ்சி போய் ஆள் வந்திருந்தாங்க எதை போட்டாலும் சாப்பிடுவான்னு அவங்களுக்கு தெரியும், கவலையே இல்லை. அப்ப நீரை இடமாக கொண்டு அறிவதுதான் சுவை. அது போல வாசனை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அந்த வாசனை என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையிலிருந்து விரிந்ததுதான் மண் என்கிற பூதம். அப்ப வாசனையிலிருந்து வந்தது மண், அதனால அதுக்கு மண் வாசனை என்று சொன்னார்கள். ரொம்ப பேரு மண்ணத்துக்கு மோந்து பார்த்துட்டு அதெல்லாம் பொருள். அது மண் என்ற பூதம் வாசனை என்கிற தன்மாத்திரையிலிருந்து விரிந்தது. அந்த மண்ணுக்குன்னே ஒரு வாசனை. நாங்கெல்லாம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகிற பொழுது எவ்வளவு தூக்கமா இருந்தாலும் ராக்போட்ல வருகிற பொழுது அந்த ஸ்ரீரங்கம் நெருங்கினவனையே முழிப்பு வந்துடும். வேற ஒண்ணுக்கும் இல்ல. ஸ்ரீரங்கம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மல்லிகை பந்து எடுத்து சுத்தி திரிவாங்க. இந்த ஸ்ரீரங்கம் மல்லிகைப்பூவுக்கு ஒரு தனி வாசனை, அந்த மதுரை மல்லிகைப்பூ மாங்க. அது போல அந்த மண்ணுக்கே உரிய வாசனை, வாசனை மண்ணை இடமாக கொண்டு. இப்ப பாருங்க திருமூர் சொல்லுகிறார், பஞ்சபூதம் நாம சைவ நெறியிலே நிற்கிறவர்கள் சைவ நெறியின் அடிப்படை உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மேலே வருகிற பொழுது நம்முடைய அன்பு அறிவின் அடிப்படையிலே மலரும். ஏனென்றால் அன்பே சிவம் என்பது மட்டுமல்ல, அறிவே சிவம் என்பதும் நம்முடைய சைவ சமய சூட்சம். எனவே அறிவு ஞானம் வழியாகத்தான் இன்பத்தை பெற முடியும். ஞானானந்தம், ஞானமே இன்பத்தினுடைய திறவு வாயில். ஞானம் இல்லாமல் இன்பத்தை அடைய முடியாது. ஞான வாசலை திறப்பவர் தான் ஞானத்தோடு நின்று விடுவது பல சமயங்கள். ஆனால் சைவம் மட்டும்தான், ஞானம் முடிந்த முடிவல்ல, ஞானம் கூட ஒரு கருவிதான். ஞானத்தினாலே அடைய வேண்டியது சிவானந்தம், நித்யானந்தம், சதானந்தம், பேரானந்தம். எனவே ஞானம் முடிந்த நிலை அல்ல, ஞானத்தினால் பெற வேண்டிய ஆனந்தமே முடிந்த நிலை, அதுவே சிவம் என்று சொன்னது சைவம். அப்ப இந்த பஞ்சபூதங்களில் இருந்து, இந்த பஞ்சபூதங்களும் தன்மாத்திரைகளிலிருந்து வந்தன என்று சொல்லுகிற பொழுது ஓசையிலிருந்து, சூட்சமமான ஓசையிலிருந்து வந்தது ஆகாசம். எனவே ஆகாசத்தலமாக இருக்கிற அந்த சிதம்பரத்திலே ஆகாசத்தை தரிசனம் செய்கிற பொழுது நுண்ணிய ஓசை கேட்கும். அந்த ஓசையை கேட்டவர்கள் மட்டும்தான் சிதம்பர ரகசியம் அறிந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிதம்பர ரகசியம் அறிந்தவர்கள் தான் நம்முடைய ஞானிகள். அதில் குறிப்பாக கடலில் தெரிவார் சிதம்பர ரகசியமாகிய ஓசையை கேட்டவர். இதுதான் ரகசியம். ஆகாசத்தினுடைய நுண்ணிய ஓசையாக இருக்க அங்கே சிலம்பினுடைய ஒலியை கடலில் தெரிவார் கேட்டார். எனவே அந்த ரகசியம்னா என்னன்னு நாம தெரிந்து கொள்ளணும். நாம் அந்த பக்குவத்திற்கு வருகிற பொழுது நாதம் என்பது இந்த கருவியினாலே கேட்பதல்ல, இது ஓசையும் ஒலியும் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்திலிருந்து பிறக்கின்ற ஒலிகளைத்தான் கேட்குமே தவிர, நாதம் என்பது மூலாதாரத்திலிருந்து தோன்றுகின்ற அடிப்படை. அது தோன்றுகிற பொழுது மிக தூய்மையாக இருக்கும். நமக்கு சுத்த தத்துவத்திலிருந்து நமக்கு கொடுத்தது இறைவன் ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த எல்லா கருவிகரணமும் தூய்மை இல்லாத கருவிகரணம் தான் கொடுத்தார். நான் சொல்லியிருக்கிறேன் தெரியல, முத்த நமக்கு 36 கருவிகரணம் கொடுத்திருக்கிறார். 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம், இந்த 24 வித்யா தத்துவம்ங்கிறது ஏழு 24 ஆன்ம தத்துவம், ஏழு வித்யா தத்துவம், அஞ்சு சிவ தத்துவம் சொன்னா உங்களுக்கு என்னவோ பெரிய கடவுளமா இருக்கும். என்னையா அது தத்துவங்கிறது? தத்துவம்னா வேற ஒன்றும் கூடல, கருவின்னு. இப்ப 24 ஆன்ம தத்துவம் கொடுத்தா அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உதாரணம் சொல்றேன். இப்ப வானத்திலிருந்து மழை பொழிகிறது, வானத்திலிருந்து மழை பொழி அது எப்படி இருக்கும்? டிஸ்டில்டு வாட்டர், ரொம்ப தூய்மையா இருக்கும். இப்ப அந்த அந்த நீர் வந்து எங்க வீட்டுல இருக்க மொட்டை மாடியில இருக்கிற அந்த தொட்டி ஒண்ணு கட்டி இருக்கிறோம், ஓவர் ஹெட் டேங்க், அதுல ஊத்துது. இப்ப என்ன ஆகும் அந்த தண்ணி? தொட்டி என்ன லட்சணத்துல இருக்கோ அந்த லட்சணத்துக்கு போயிடும் இல்லீங்களா? சரி, இப்ப தொட்டியில் ரொம்பிருச்சு மழை, தொட்டி ரொம்ப அந்த தண்ணி வழிஞ்சி பைப்பு வழியா கீழே போய் சாக்கடையில விழுந்துருச்சு. இப்ப அது என்ன தண்ணி? சாக்கடை. மழை நீர், தொட்டி நீர், சாக்கடை நீர். மழை நீர், தொட்டி நீர், சாக்கடை நீர். நமக்கு 24 கருவி கொடுத்துருக்கிறாங்க, அதை எதுல செஞ்சிருக்கிறாங்க? சாக்கடை தண்ணியில செஞ்சிருக்கிறோம். இப்ப மேல என்ன சொன்ன? மழை நீர், அது சுத்தமாயின்னு பேரு. தொட்டியில உழுந்தது பாருங்க, அது அசுத்தமாயின்னு பேரு. சாக்கடையில உழுந்தது பாருங்க, அது பிரகிருதி மாயின்னு. நமக்கு பிரகிருதி மாயையில தான் கொடுத்துருக்கோம் இந்த 24 ஆன்ம தத்துவம். ஒரு ஏழு தத்துவம் அந்த தொட்டி தண்ணி மாதிரி அசுத்த மாயையில செய்திருக்கோம். அசுத்த மாயின்னு சொன்னாலே அசுத்தம் தெரியும், அதை விட மோசம். தொட்டி தண்ணியே மோசம், சாகர தண்ணி என்ன லட்சணம் தெரியும். அது சாகர தண்ணின்னு சொல்லாம ரொம்ப பேருக்கு பிரகிருதி மாயை அப்படின்னு பேர் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது இருக்கிறதுலேயே தூய்மைக்கேடான கருவிகள். நான் உங்களுக்கு தெரியும் இந்த 24 கருவி கண்டு ஆண்டு ஒரு நாள் குடிக்கல, ரெண்டு நாள் குடிக்கலன்னா பக்கத்துல வர முடியுமா? ஒரு நாள் தந்த சுத்தி செய்யலைன்னா பேச முடியுமா? முடியாது. அவ்வளவுதான் இந்த கருவி கண்டம். இது இது ஒரு ஏழு தத்துவம் மட்டும். கலை நியதி, காலை வித்தை, கலை வித்தை அறாமை, மாயை குருடன் ஒரு ஏழு இருக்கு. காலம், நியதி, கலை, வித்தை, அறாமம், மாயை குருடன் ஒரு ஏழு வித்தியா தத்துவம். அதாவது நாம வந்து இந்த கலை வித்தை அராகம் மூணுமே நம்முடைய இச்சை ஞான கிரிய சம்பந்தப்பட்டது. காலம், நியதி என்ற இரண்டும் நாம் அது ரெண்டுக்கும் கட்டுப்பட்டவர்கள். நாம காலத்தை கட்டுப்பட்டவங்க, நியதியை கட்டுப்பட்டவங்க இல்லைங்களா? காலம் நமக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா? இப்ப சொற்பொழிவாளர் வர்றார், அவர் நல்லா பேசுவாருங்க. சரி, அப்படியா? எப்ப ஆரம்பிப்பார்? எப்போ 6 மணிக்கு ஆரம்பிப்பார்? எத்தனை மணிக்கு முடிப்பார்? யாருக்கு தெரியும்? அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? என்னையா அது பேச பேசிக்கிட்டே இருப்பாரு அவரு அப்படின்னு இல்லையா? ஒரு சொற்பொழிவாளர் பேச கூப்பிட்டாங்களா? நான் 2 மணி நேரத்துக்கு குறைச்சலா பேசி பழக்கமே இல்லைங்க அப்படின்னு. அதனால என்னங்க, நாங்க 1/2 மணி நேரத்துக்கு மேல கேட்டு பழக்கமே இல்லை, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னாங்க. அது மாதிரி அன்பர்களே, இந்த 24+7 சொல்லுகிற காலம் நியதி ரெண்டு இருக்கு பாருங்க. அந்த 7 கால நியதி ரொம்ப முக்கியம். எத்தனை காலத்துக்கு எங்கெங்க இருக்க வேண்டும், என்னென்ன முறைப்படி அமைய வேண்டும்ங்கிற காலம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நியதியும் அப்படித்தான், நமக்கு எதை எதை எவ்வளவு காலம் எவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி இருக்கு. உதாரணம் சொல்லுங்களேன், இப்ப நான் வந்து உருளைக்கிழங்கு எவ்வளவு சாப்பிடலான்னு நியதி இருக்கு. மொத்தம் 348 கிலோ, அதுதான் என் கணக்க நியதி. நான் விறுவிறுன்னு 30 வயசுக்குள்ள 347 கிலோவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் சொல்லுவார், இனிமே உருளைக்கிழங்க தொட்டேன்னா நீ மேல போயிரு வேணும், முடிஞ்சு போச்சு என்னுடைய நியதி. ஓவர். அரிசி எவ்வளவு சாப்பிடணும் மூட்டை நியதி இருக்கு, அதை மீறி ஒருத்தர் இங்க சாப்பிட முடியாது. பருப்பு எவ்வளவு சாப்பிடணும் நியதி இருக்கு. ஒருவன் எதை அனுபவிக்க வேண்டும் என்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கை மீறி எனக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக ஒருவன் அனுபவித்து விட முடியாது. ஈட்டிய பொருள் முழுவதையும் ஒருவன் அனுபவித்து இங்கிருந்து சென்று விட முடியாது. ஈட்டுவது வேறு, அனுபவிப்பது வேறு. ரொம்ப பேர் ஈட்டி வைப்பான் நிறைய, ஆனா அனுபவிப்பானான்னு பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்து வச்சிருவான், லட்ச லட்சமா இருக்கும் பேங்க்ல பணம். ஆனா இவன் அரிசி சொல்றவன் வேணா உனக்கு பண்ண சாப்பிடறவங்களை எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இவன் காசு சாப்பிடும், சாப்பிட்டுட்டே வேற அமைச்சிருப்பான், நீ சாப்பிட கூடாது தெரியுமா அப்படின்னு நமக்கு ஆர்டர் வேற இல்லையா? ஈட்டுவது வேறு, அனுபவம் வேறு. நாம ஈட்டிய பொருளை எல்லாம் அனுபவிக்கிறோம் நினைக்கிறோம். நீங்க உனக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு சூட்சம உங்களுக்கு சொல்லுகிறேன், ஈட்டுவது என்பது, பொருள் ஈட்டுவது என்பது தெய்வங்களின் துணையாலே நிகழும் உண்மைதான். திருமான் உள்ளிட்ட அத்தனை தெய்வங்களின் துணங்கினாலே பொருள் ஈட்டல் போன்ற செய்திகள் எல்லாம் ஒருவனுக்கு நிறைவாகும். உண்மைதான். ஆனால் அனுபவம் என்று சொல்லக்கூடிய வினை அனுபவம் என்பது சிவபெருமான் ஒருவனால் தான் ஆன்மாக்களுக்கு கூடும். எனவே போதத்தை விளைவிப்பவன் சிவன் ஒருவன் தான். என கேட்டார் எங்க சிவன் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கணும். ரொம்ப பேர் அப்படி சந்தோஷமா இல்லையே, கஷ்டப்படுறாங்க ஏங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு கேள்வி நியாயமா தானே இருக்கு. கோயில் போறவங்க சந்தோஷமா தானே இருக்கணும். எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியல. கஷ்டப்படுறவங்களா இருக்கிறானே, கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஞானி போய் இதை கேட்டார். யார்கிட்ட? சிவபெருமான்ட்ட கேட்டார். ஏப்பா உன் கோயிலுக்கு வரவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கணும், அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிவபெருமான் பதில் சொன்னாங்க, உண்மைதான், என் கோயிலுக்கு வந்து என்னை வழிபட்டு போகுதவர்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்கணும், ஆனா கஷ்டப்படுறோம். உண்மைதான். ஏன் தெரியுமா? வரவன்னா எதனாலையெல்லாம் தனக்கு கஷ்டம் வருமோ அதையெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறோம். நானும் வேண்டுவார் வேண்டுவதே வேண்டு, நான் சொன்னேன் கேட்கிறானா அவன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ குடுங்க. என்ன நம்ம கேட்கறத குடுத்தான வாங்கிட்டு போறோம், கஷ்டப்படுறோம். நீ உனக்கு உதாரணம் சொல்லுமா, ரெண்டு புருஷ முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, ரெண்டு பேரும் நின்று எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஆம்பளை பிள்ளையா வேணும் ஆம்பளை பிள்ளையா வேணும், எனக்கு போட்டு நொச்சரிச்சாங்க. சரி வச்சுக்கோன்னு கொடுத்தேன், ரெண்டு பேரும் போயிட்டாங்க சந்தோஷமா. 24 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் வந்தாங்க, இப்படி ஒரு பிள்ளையை ஏறி கொடுத்த அப்படின்னு எனக்கு கேட்கிறாங்க. முதியோர் இல்லத்துக்கு சிவாஜி நட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவன் தானே உள்ள வந்து கேட்டா, இப்ப இவனே வந்து ஏற்றி பிள்ளைய கொடுத்து கேட்கிறான். அப்படி வருகிறவர்கள் எல்லாம் எதனாலே துன்பம் வருமோ அதை கேட்டு கேட்டு போகிறார்கள். யாராவது ஒருத்தனாவது என்ன கேட்பானு பார்க்கிறேன். நான் முழு இன்பப் பொருள், என்னை கேட்டா அவனுக்கு இன்பம் கிடைக்கும். என்ன ஒருத்தனுமே சீந்த மாட்டேங்கிறானே, உன்னை வந்து என்ன பண்றதுங்கிறான். பேங்க்ல கிரெடிட் வாங்க முடியுமா, லோன் வாங்க முடியுமா, ஓடி வாங்க முடியுமான்னு கேட்கிறான். என்ன அப்ப நாம கேட்டு பெறுகின்றவற்றினாலே நாம் எதை கேட்க வேண்டும், எப்படி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், பெறுகின்ற பொருளிலே போகம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் போகத்தை விளைவிக்கின்ற வல்லமை சிவன் ஒருவனுக்கு தான் உண்டு. எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள், போகம் வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் போகத்தை அனுபவிப்பதற்குரிய அந்த அனுபவ நிலை சிவன் ஒருவன் தான் சொல்வான். இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு சொன்ன போயில திருக்கடை காப்பிட திருநெறிய தமிழ் வந்தவர் தொன்பினை தீர்தல் எளிதானே என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடை காப்பிட ஒரு ரகசியம் சொல்லியிருக்க. என்ன ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியம் என்னன்னா, தனக்கு சுவாமி என்ன பேர் வச்சாருன்னு அது சொல்லியிருக்க. சிவபாத இருதயர் அவருக்கு என்ன பேர் வச்சாருன்னு நமக்கு தெரியாது. பகவதி அம்மையார் அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் முதல் பதிகத்திலே திருக்கடை காப்பிலே தன்னை ஞான சம்பந்தன் என்று சுவாமிகளே தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வதனாலேதான் அவரே ஞான சம்பந்தருடைய திருநாமத்தை பெற்றார் என்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. கேட்கிறார் கூட கவனமாக சொல்லுகிறார். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, 3.5 வயசு வரைக்கும் பேர் வைக்காம இருந்திருப்பாங்களா? 3.5 வயசு வரைக்கும் பேர் வைக்காம இருந்திருப்பாங்களா? ஆனாலும் கூட அவர் சொல்ற ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்பினை தீர்தல் எளிதாமே, தொல்பினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் அப்படிங்கிற அப்ப நமக்கு அதுல அவருடைய பாடல்களை அவர் ஒரு தலைப்பிட்டு சொல்லுகிறார். அது முழுவதற்கும் திருநெறிய தமிழ்னு பேர். அப்ப திருஞான சம்பந்தர் அருளை செய்த பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்று சொல்லுவதை காட்டிலும், தேவாரம் என்று சொல்லுவதை காட்டிலும், சுவாமிகளே தன்னுடைய பாடல்களுக்கு திருநெறிய தமிழ் என்று பெயரிடுகிற பொழுது அது பொருத்தமாக கூட தெரிகிறது. அது தெரிஞ்சுதாரோ என்னவோ முருகன் புகழ்வாடு தலை, அந்த தலைப்புல ஏன் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னது திருநெறிய தமிழ்? இல்லையா? திருநெறிய தமிழ் அப்படின்னா நமக்கு அதுல பொருள் தெரிஞ்சுக்கிறதுல ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி. தமிழ் புரியுது, திரு புரியுது, நெறிய அப்படின்னா அது என்னது? திருநெறிய தமிழ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அதை சொன்னோம்னா என்னுடைய சொற்பொழிவு நிறைவு பெற்றுடும். திருநெறினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறமா தமிழ்ங்கிறத பத்தி நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் பாடல்களை தமிழ் என்று சொல்லுகிறாங்க. தாம் அருள் செய்த பாடல்களை தமிழ் என்கிற பொது தலைப்பிலே தமிழ் என்று சொல்லுகிறார். எனவே திருநெறிய தமிழ் பாடல்கள் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அப்ப திருநெறிங்கிறது என்ன அதுதான் நமக்கு தெரியுது. இப்ப இதுக்கு நாம இந்த கூட்ட திறக்கிறதுக்கு சாதி அங்கேயே இருக்காது, சாதி வேற இடத்துல இருக்கு. இப்ப சாவி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமூலர் வச்சிருக்கிறார். திருமூலர் சொல்லுகிறார் ஒரு பாடலிலே திருநெறினா என்ன அப்படின்னு சொல்லுகிறார். திருநெறியாவது சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமான் நெறி கூடும் ஒரு நெறியாக வேதாந்தம் போதுமே. திருநெறியாவது சித்தசித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குருநெறியாம் சிவமான் நெறி கூடும் ஒரு நெறியாவதென்று வேதாந்தம் போதுமே. ஒரு நெறியாவதென்று வேதாந்தம் போதுமே. குரு நெறியா சிவமா நெறி கூடும் ஒரு நெறியாவது. எது திருநெறியாவது? திருநெறியாவதுன்னா என்னன்னு கேட்டா சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து. இதுதான் திருநெறிங்கிறது. அப்ப என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு எதன் மேலையெல்லாம் பற்று இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் சென்ற முறை சொன்னனா என்னன்னு தெரியல எனக்கு. நான் என்ன சென்ற முறை வரல, சென்ற முறைக்கு முந்தின முறைதான் வந்தேன். உங்களுக்கு சொன்னா தெரியல. அதாவது இப்ப சிவன் மேல நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கு நமக்கு சிவன் மேல அப்படின்னு ஒருத்தர் கேட்டா எனக்கு இவ்வளவு இருக்கும் பார், ஒருத்தனுக்கு இவ்வளவு இருக்கும் பார், எனக்கு இவ்வளவு இருக்கும் பார், இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சொல்லுவாங்க. அது என்ன அளவுன்னு தெரியாம சிவன் மேல இருக்கிற அளவு எப்படி சொல்றது? எனக்கு ரொம்ப அற்புங்க பார், ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப அற்பம் பார். அதாவது மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்களாம். மூணு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா எல்லாருமே டூப் மாஸ்டர், எல்லா அழகிற ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தர் சொன்னான், டேய் நேற்று ராத்திரி எங்க வீட்டுல ஒரு பாம்பு வந்துருச்சுடா, நான் அதை அடிச்சு போட்டுட்டேன். இது வரைக்கும் இவ்வளவு நீளம் பாம்புடா, இவ்வளவு இல்ல பாம்புடா ஆட்சி போட்டா அப்படின்னா. உன்னை பக்கத்துல இருக்க சொன்னா, சரிதா நேற்று எங்க வீட்டுக்குள்ளதான் ஒரு பாம்பு வந்தது, இப்ப இவ்வளவு பெருசு தெரியுமா உனக்கு, நான் அடிச்சு போட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னா. மூணாவது இருக்கிற விட்டான் ஒரு அழ, அவன் ஏடா அரைஞ்சா அவன் இவ்வளவுன்னா, நீ இவ்வளவுன்னுட்டிய, நான் இப்ப எப்படி அளவை காட்டுறேன், நீ இப்படினாலும் காட்டிருக்கலாம் இல்ல, நீ பாடி இப்படி நின்று நான் எங்க போறது அளவுன்னா. இப்படி ஜூப் போடுறது சரி போக அளவு எப்படி சொல்றது? சிவபெருமான் மேல நாம வச்சிருக்கிற அன்பு, நான் உங்களுக்கு வழி சொல்லுமா, நாம சிவன் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, வழி இருக்கு உண்மையிலே. ஆனா நீங்க வந்து அதை செய்கிற பொழுது யாரையும் வச்சு செய்யாது, தனியா ரூம்ல போயிருங்க, கதவை சாத்திங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, அந்த பேப்பர்ல நீங்க குறிக்காரு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் அன்பு ஆடிட், என்ன ஆடிட்டு? அன்பு ஆடிட்டு. இந்த அன்பு ஆடிட் பண்றோம். சரி இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, ஏன் நீங்க கதவை சாத்தீங்க தனியா எழுதுங்கன்னு உங்களுக்கு சொன்னேன்னா, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, நீங்க ஏதோ கித்திரமா ஏதோ பண்ணிட்டீங்கன்னு மத்தவங்க உங்களுக்கு தப்பா நினைக்கக்கூடாது. அதுக்காக கதவை சாத்தி முதல்ல என்ன பண்ணணும்னா ரெண்டா பிரிக்கணும். என்ன பிரிக்கணும்னா, நீங்க அன்பு வைத்திருக்கின்ற உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, முதல்ல உயிருள்ள பொருள்கள் அப்படின்னு பிரிச்சுங்க. உயிருள்ள பொருள்கள்ல நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னு அவங்க பேர் எழுதணும். சில பேர் மனைவியை எழுதுவாங்க, ஏன் சார் எடுத்தவனியே அந்த பேர், நாங்களே நொந்து போயிருக்கிறோம், சரி, அவங்க உங்க அனுபவத்துக்கு நான் விட்டுறேன். இப்ப தெரியுது அவங்க ஏன் நான் தனியா எழுத சொன்னேன்னு. நீங்க படி அன்பு ஆதித்துக்கு போட்டு அவங்க பேர் இல்லைன்னு லிஸ்ட பாத்துட்டாங்க வச்சுங்க, உங்களை உண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் தனியா எழுதுங்க. நீங்க என்ன பண்ணணும், தனியா போட்டுக்கணும். உயிர் உள்ள பொருள் ரெண்டு மேல எழுதிக்கணும். மனைவி, மக, மகள், சில பேர் மருமகனை கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. சில மருமகன் அப்படி உண்டுங்க, மருமகன். அப்புறம் இந்த யார பேர பேசி எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கணுங்க. வரிசையா பாருங்க, எந்த விதமான இந்த நம்ம நம்மளை நாமே ஏமாத்திக்கிற வேலை இருக்கக்கூடாது. உண்மையா எழுதணும், அதெல்லாம் எழுதி அவங்க உங்களுக்கு எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்கிற ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க. மொத்த பர்சன்டேஜ் 100 தாட்டக்கூடாது, நல்லா கவனமா கட்டுவோம். மனைவி 40%, உள்ள 50%, பேர அப்புறம் பார்த்தா என்ன 50, 40, 90 இதுவே ஆயிடுச்சு. உடனே இருந்து மனைவியில் இருக்கிற 40 ஆயிடுச்சு, 10. அந்த 30 தூக்கி பேர வைக்கிறது. அப்புறம் பார்த்தா ஐயோ பேத்தி ஒண்ணு இருக்குதே அதுக்கு கொடுக்கணுமே, சரி அதுக்கு. இப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உயிர் உள்ள பொருள்களுக்கெல்லாம் நீங்க இந்த அன்பு அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உயிரற்ற பொருள்கள் பக்கம் வரணும். உயிரற்ற பொருள்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உதாரணமா ஸ்கூட்டர், காரு, வீடு, பேங்க் பேலன்ஸ், பையில இருக்கிற பேனா, பரங்க வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பைய, பேகு, எல்லாத்தையுமே பற்றி வச்சிருக்கோம். ஒரு நாள் ராத்திரி முழுக்க ஒருத்தர் தேடி இருக்கிறார், ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை சார். என்ன என்ன ரெண்டு புது பிளாஸ்டிக் பை வாங்கி மடிக்க வச்ச சார் மேல காணும் சார். ரெண்டையும் எனக்கு தூக்கமா சார் வந்தது, ரெண்டு பிளாஸ்டிக் பைய அவர் ராத்திரி தூக்கம். யாரா இருக்கு இந்த உயிரிழப்பு எவ்வளவு பர்சன்ட், நீங்க உண்மையிலேயே அதையும் எழுதணும். அதையும் எழுதி அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் போடணும். பர்சன்டேஜ் இருக்கு, இதுவே 90 உயிர் உள்ள பொருளை போயிருக்கு. நீங்க என்ன பண்ணுவோம், திரும்ப மனைவி இந்த 10% புடுங்கணும். அதை புடுங்கி திரும்ப இந்த உயிருள்ள இந்த உயிரிழப்ப பொருளுக்கு கொடுக்கணும். இப்படியே போட்டு 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 அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து உண்மையிலேயே அப்படி டோட்டல் பாத்தீங்கன்னா இது 100% அன்னைக்கும் எவ்வளவு இருக்கும், 150, 180 போயிடும். அதெல்லாம் முடிச்சுட்டு சிவனுக்கு அன்புன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இடமே உண்மையா. நாம சிவன் மேல அன்பு வச்சிருக்கோம்னா அன்பு செலுத்த ஆரம்பிச்சவனே முதல்ல சிவன் பேரை எழுதியிருக்கணும் இல்லைங்களா. முதல்ல சிவன் பேரை தான் எழுதணும். ஆனா எழுதுவோமான்னு கேட்டா அது நீங்க நான் சொல்லப்பட்டேன், நீங்க உண்மையிலே இருக்கலாம், சில பேர் அன்புடைய இருக்கலாம், ஆனா எழுதி பார்த்தாதான் தெரியும். இந்த அன்பு ஆடிட்டு போடுகிற பொழுதுதான் தெரியும் சிவனை தவிர மித்த பொருள்கள் மேல நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். சிவனுக்கும் தெரியாது. அவன் என்ன சொல்லுவாங்க, நீ இதுல இருக்கிற அன்பு லிஸ்ட்லப்பா நீ ஃபுல்லா போட்டுக்க, ஒருவேளை அதுல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு விடுபட்டு போச்சுன்னா, உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் பாக்கி இருக்கும்ல அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சிவன் கேட்கிறான். நீ அப்படி 5%, 8%, 1% எடுத்து எடுத்து அடுத்து அவன் கொடுத்துட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை சிவத்தின்பால் பெருக்கும் தாவின் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அவர் சொல்ற சித்து அசித்து இன்றி திருநெறியாவது, திருநெறி என்று சொன்னார் சித்து பொருள்களின் மீதும் அசித்து பொருள்களின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அன்பு முழுவதையும் எடுத்து தூர எறிந்து விட்டு பெருநெறியாய பிரானை நினைந்து சித்து பொருள் மேலும் அசித்து பொருள் மேலும் இருக்கக்கூடிய அன்பு முழுவதையும் இழந்து எல்லாமர எண்ணெயை இழந்த நலம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு முழுவதையும் சிவத்தின்பாலேயே செலுத்தக்கூடிய நெறிய திருநெறியாவது என்று திருமூலம் சொல்லுகிறார். அப்ப திருநெறினா என்ன இருக்கும், திருநெறியாவது சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து அப்படி நினைந்தா என்ன ஆகுமா, எல்லா சித்து பொருள் மேலேயும் அசித்து பொருள் மேலேயும் வச்சிருக்கிற அன்பை எல்லாம் தூர தூர போட்டு அதையெல்லாம் கழித்து ஊட்டி சிவத்தின் மேலேயே அன்பு பெருங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான் குருவா சொல்லுவாங்க. அப்பத்தான் அனுபவம் குரு எப்ப வருவார் என்று கேட்டா எப்பொழுது நம்ம சில பேருக்கு என்ன இல்ல ஜீவனே இல்லைங்கிறியா, ஜீவன் என்ன இது நமக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. குழந்தை உங்க கேட்டு யாரும் தெரியும் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு ஜீவனே இல்லை, எப்படி ஈஸர் நினைப்பு வரும்னு கேட்குறது. இது இந்த ஜீவன்னா என்ன, உயிர்னா என்ன, ஆன்மானா என்ன, இது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதாவது நாம் சைவ சித்தாந்தம் சைவ நெறி திருநீர் பூசுகிற நெறியில இருக்கிற பொழுது உயிரை பற்றிய நமக்கு தெளிவான ஒரு எண்ணம் இருக்கும். உயிர் என்பது படைக்கப்பட்ட பொருள் அல்ல. எற்று நீ அன்று நான் மீளா அறிவை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்று சொல்லுவது போல உயிர்கள் சிவத்தால் படைக்கப்பட்டன அல்ல. இது முதல் கான்செப்ட் நமக்கு தெரியும். பதி பசு பாசத்தில்தான் சைவ நெறி. மூன்று பொருள் உண்டு, பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு. இந்த மூணு பொருள் தான் அடிப்படையா உண்டு. இதான் சைவத்தினுடைய அடிப்படை. இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மாற்று மற்ற சமயங்கள் மற்ற தத்துவங்கள் எல்லாம் வந்து கலந்து போன நிலையில நமக்கு வேறு வேறு டெர்மினாலஜி என்று சொல்வார்களே, அந்த டெர்மினாலஜியில அந்த பொருள் அந்த சொற்களை நாம தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப பசு என்பதுதான் சிறந்த சொல்லாக கருதப்படுகிறது ஆன்மாவும். இன்னும் சொல்ல போன உயிர் என்பதும் ஆன்மா என்பதற்கும் ஒரு சிறு வேறுபாடு உண்டு. என்னன்னு கேட்டா ஆன்மா என்று சொல்லுகிறதும் உயிர் என்று சொல்லுவதற்கும் ஒரு சிறு வேறுபாடு என்னன்னா, ஆன்மா என்பது அறிவுடைய பொருள், உயிர் என்பது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருள் அறிவு விளங்குவதற்காக கருவிகரணங்கள் தரப்பட்ட நிலையில உயிர்ந்தது. அதைத்தான் புருடன் என்று சொல்லுவாரு. இந்த ஏழு தத்துவத்துல புருஷன் சொல்றது இல்லையா, அது என்னன்னா ஆன்மாவுக்கு கருவிகரணங்கள் சேர்ந்தா புருஷன் பேரு. அவர் யார் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொல்லுவார், அவர் பேர் ராமசாமி என்பார். இவரை இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர் யாருன்னு கேட்டார், அவர் ஒரு மனுஷன் அப்படின்பார். அவருக்கு ஒண்ணு தெரியாது, வெறும் மனுஷன். இன்னொருத்தர் கூப்பிட்டு யார் யாருன்னு கேட்டார், அவர் தாங்க இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்பார். இன்ஸ்பெக்டர்ங்கிறது எப்ப வந்ததுன்னு கேட்டா யூனிஃபார்ம் போட்டா இன்ஸ்பெக்டர் ஆவார், கருவி கரணங்கள் சேர்ந்தா புருடனான. அவ்வளவுதான், இதுதான் வேறுபாடு. இப்ப பதி பசு பாசம். பதி என்பது ஒன்னே ஒண்ணுதான், பசுக்கள் நிறைய, பாசம் இடையில. என்னது இது அப்படின்னு கேட்டா பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள் நிரம்ப இருக்கு, அவைகள் இன்பத்தை விளைகின்றவை. எப்ப பார்த்தாலும் இன்பத்தை தேடுறதுதான் இருக்கு. வேற நமக்கு என்ன, ஒரு எறும்பு பாருங்க, ஒரு புழு பாருங்க, ஒரு நாய் பாருங்க, ஒரு மாடு பாருங்க, ஒரு கழுதை பாருங்க, எல்லாமே இன்பத்தை விளையும். மனிதனும் இன்பத்தை தான் விளைகிறார். என்ன நமக்கு இன்பம் எங்க இருக்குங்கிறதுல வேறுபாடு இருக்கு. ஆனா இன்பத்தை விளைகிறோம், இன்பம் தருகின்ற பொருளிலே வேறுபாடு இருக்கிறது இல்லைங்களா. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இன்பம் தருகிற பொருள் திருஞான சம்பந்தர் விழாவாக இருக்கிற இந்த ஆண்டு. சில பேருக்கு இன்பம் தருகிற பொருள் 96 சேனல் தான் ஒரு சேனல் இல்லைங்களா, அதுல உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்பம் தருகிற பொருள் வேறுபடுகிறது. அப்ப இன்பத்தை பெற வேண்டும் என்று விளைகின்றவை உயிர்கள், இன்பம் பொருளாகவும் இன்பத்தையே தருவதற்கும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய பொருள் அது பதி. ஒன்று இன்பத்தை தருகின்ற பொருள், அது இன்பத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னொன்று இன்பத்தை பெறுவதற்கு விளைந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள். ஆனாலும் இன்ப பரிமாற்றம் நிகழவில்லை. ஏன், உங்களுக்கு புரியுதா? இன்பத்தை விளைந்து கொண்டிருப்பவை ஆன்மாக்கள், இன்பத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய சிவம், இன்பத்தை பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள். இன்ப பரிமாற்றம் நிகழவில்லை. என்ன காரணம்? இன்ப பரிமாற்றம் நிகழல காரணம் இடையிலே தலை அல்லது தடை. தருவதற்கு இன்பம் தருவதற்கு இன்பப் பொருளாக இருப்பது பதி, இன்பம் பெற துடித்துக் கொண்டிருப்பவை உயிர்கள், இடையிலே இருப்பது பாசம். அதுதான் சைவம், வேற ஒன்றுமே கிடையாது. சைவம் என்பது பதி பசு பாசம், இது மூணு தான். இந்த மூணு பொருளையும் நாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆனாலும் மற்ற சமயங்கள் என்ன சொல்லுகிறதுனா, சில மதங்களே என்ன சொல்லுதுன்னா உயிர்களை இறைவன் படைத்தான் என்று சொல்லுகிறது. அது நாம ஒத்துக்கிறது இல்லை சைவத்துல. ஏன் ஒத்துக்கிறது இல்லைன்னா, இறைவன் படைச்சிருந்தா இது இவ்வளவு மோசமா இருந்திருக்காது அப்படின்னா. இது இருக்கிற லட்சணத்தை பார்த்தா இந்த ஆன்ம கூட்டம் இதை இறைவனா படைச்சிருப்பான், இவ்வளவு தப்பும் தவறுமா? அவன் படைத்த பூதங்கள்ல எந்த தவறும் இல்லை. அவர்களெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவைகள் கூட தவறு செய்வதற்கு காரணம், இயற்கை மாற்றங்கள் நிகழ்வதற்கு காரணம் மனிதனுடைய தவறுகள் தானே தவிர பூதங்களுடைய தவறுகள். இறைவனால் படைக்கப்பட்டவை என்று சொல்ல பெறுவது எதுவுமே கிடையாதுங்க. நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். யாவையும் சூனியம் சத்தது ஆதலா என்று மெய்கண்ட தேவநாயனார் சொல்லுகின்ற சூத்திரத்தின்படி இறைவனால் உலகம் படைக்கப்படவில்லை. நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளும். இந்த பொருள்கள் எல்லாம் இறைவன் சேர்ந்து வந்ததுன்னு சொல்லக்கூடாது. பஞ்சபூதங்கள் இறைவன் சேர்ந்து வரல, பஞ்சபூதங்கள் இறைவன் சேர்ந்து வரல. என்ன காரணம்னா, பஞ்சபூதங்கள் என்பவை அசித்து ஜடம் அறிவில்லாதவை. சிவம் என்பது ஆனந்த பொருளாக இருக்கக்கூடிய அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளில் இருந்து அறிவந்த பொருள் வராது. இதுதான் அடிப்படை தத்துவம். சித்து பொருளில் இருந்து அசித்து வராது. சிவத்திடமிருந்து உலகம் வரவில்லை. உலகத்தால் சிவத்திற்கு எந்த பயனும் இல்லை, சிவத்தால் உலகத்திற்கு எந்த பயனும் இல்லை. நான் சிவம் உலகம் என்றது உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப இந்த மைக் இருக்கு, இந்த ஒளி இருக்குங்க, இந்த ஒளி இருக்கு, இந்த மைக் இருக்கு. உடனே இங்க இருக்கிற விளக்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். உடனே இந்த மைக்கு ஏன் விளக்க அணைச்சிங்க, நான் ஒர்க் பண்ண மாட்டேன், விளக்க போடுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுமா? அது இது சொல்லுமா? இது சொல்லாது. சொல்லுமா? சொல்லாது. இப்ப இங்க இருக்கிற இந்த மைக்கை எடுத்து அர்த்தரையில வச்சுட்டா அந்த ஒளி ஏன் மைக்கை இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்க? நான் பவரை 40 வாட்ல இருந்து 20 வாட்டா குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லுமா? சொல்ல. ஒளியினால மைக்கு எந்த பயனும் இல்லை, மைக்கினால ஒளிக்கு எந்த பயனும் இல்லை. ஆனாலும் ஒளியையும் மைக்கையும் கொண்டு பயன் பெறுகின்ற வேறொன்று நாம. அதுபோல சிவத்தாலே, ஒளியாக சிவத்தாலே உலகத்திற்கு எந்த பயனும் இல்லை, உலகத்தினால சிவத்திற்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் சிவத்தினாலும் உலகத்தினாலும் பயன் பெறுகின்ற மூன்றாவதாக ஒன்று உண்டு, அது ஆன்மாக்களாக நாம் தான் என்று தெரிந்து கொள்ளும். அப்ப பசு கூட்டத்துக்குத்தான் இந்த பதியும் பாசமும் தேவை. பசுவுக்குத்தான் பதியும் பாசமும் தேவை. சரி, இப்ப இன்னொரு உதாரணம் தெரியும். நான் இங்க சொல்லியிருக்கேன் தெரியல, நிறைய புது அன்பர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். இது என்ன மாதிரி தெய்வம் சொல்லுங்க. பாட்டு தண்ணி பாட்டு எதால பாத்தீங்க? தண்ணி பாட்டுன்றத கண்ணால பார்த்த. சரி, இது என்ன சார்? வாய்ப்பு கண்ணல்ல செல்போன். இது என்னது? செல்போன். எதால பாத்தீங்க? கண்ணாடம். எனக்கு காது இது ஒரு தெளிவாக சரியா தெரியாத கேட்காதோன்றதுக்காக கண்ணாலே காட்டிட்டாரு. தெளிவாக பதில் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப இது என்னன்னு கேட்டா அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மையார் சொன்னாங்க இது தண்ணி பாட்டு அப்படின்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால பார்த்தான்னு சொன்னேன். இது இது என்னன்னு கேட்டேன். இப்ப இவர் சொன்னார், ஐயா சொன்னார், இது தெரிஞ்சுக்கோன்னாரு. எப்படி சொன்னீங்கன்னா கண்ணால பார்த்தான்னு சொன்னேன். இப்ப இங்க இருக்கிற விளக்குகள் முழுவதும் அழிஞ்சு போச்சு, ஒளியே கிடையாது. இது என்ன அப்படின்னு உங்களை கேட்கிறேன், சொல்ல முடியுமாமா? ஏன் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் ஏன் சொல்ல முடியல? வெளிச்சம் இல்ல. ஓ, வெளிச்சம் இல்லையா? அப்ப முதல்ல இது வந்து என்னன்னு கேட்டேன், தெரிஞ்சுக்கோன்னு சொன்னீங்களே. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டா கண்ணால பார்த்தான்னு சொன்னேன். ஒளி துணை செய்ய கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இருக்கணும். ஒளிய மறந்துட்டீங்க இல்லீங்களா? சௌரியமா அது போல இந்த உலகத்துல அதை அறிந்து கொண்டேன், இதை தெரிந்து கொண்டேன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிவமாகிய திருவருள் துணை செய்ய சிவத்தை அறிந்தோம் என்பதை மறந்து விடுகிறோம். அது துணை செய்து கொண்டே இருந்தால்தான் இந்த அறிவு வேலை செய்யும். அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய சிவம் உள்ளே இருந்து அறிவை தூண்டினால்தான் அந்த அறிவு அங்கிருந்து நடந்ததுன்னு வச்சுங்க. இதுக்கு பேர் என்ன பேரு? சிவம் போனா இதுக்கு என்ன பேரு? தவம். உயிரால் ஒரு உடல் இயங்குவதில்லை. நல்லா கவனமா கேட்டுங்க. உயிரால் ஒரு உடல் இயங்குவதில்லை. உயிர் ஒரு உடலை இயக்க முடியும்னா இந்த உயிரை எடுத்துட்டு போய் ஏதாவது உடலுக்குள்ள போட்டு இயக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே? இறந்து போன உடலை இயக்க வேண்டியது தானே? முடியுமா? முடியாது. உயிரால் உடலை இயக்க முடியாது. உயிர் உடலை இயக்குகிறது உண்மைதான், ஆனால் உயிர் இயக்கல, உயிரை சிவம் இயக்குகிறது. அந்த சிவம் உயிரை இயக்க உயிர் உடலை இயக்குகிறது. எப்பொழுது சிவம் உயிரை இயக்குவதை நிறுத்துகிறதோ அப்பொழுதே உயிரும் உடலை இயக்க முடியாமல் உயர்ந்து விடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். அப்ப சித்து பொருள் அசித்து பொருள், சித்து அசித்து என்று சொல்லக்கூடிய இருவேறு விதமாக இருக்கக்கூடிய இந்த இரு பொருள்களின் பாலும் இருக்கக்கூடிய நம்முடைய பற்றை நீக்கி முழுவதுமாக சிவத்தின் மேலேயே பெருநெறியாய பிரான் என்று சொன்னார். அதுதான் பெருநெறியாய பிரான். ஒரு நெறியாய மனம் வைத்துடன் சொன்னாரே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அதை இங்கே திருமூலம் சொல்லுகிறார், அந்த கருத்தை சொல்லுகிறார். திருநெறியாவது சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குருநெறியாம் சிவமாம் நெறி கூறு. அப்ப இப்படி இருக்கிறவர்களுக்கு சிவத்தின் மேலேயே அன்பு முழுவதையும் செலுத்திக் கொண்டு நடப்பது முழுவதும் சிவனுடைய திருவருளினாலும் சிவனுடைய அன்பினாலுமே நிகழ்கிறது என்று இருக்கிறவர்களுக்கு குரு வருவார். அப்படி குரு வந்தால்தான், குருவருள் கிடைத்த பிறகுதான் திருவருள் கிட்டும். இதுதான் சைவ நெறி. சைவ நெறியுடைய அடிப்படை நெறி என்ன என்று கேட்டால், குருவருளினால் மட்டும்தான் திருவருள் கிட்டும். குரு தானா நம்ம தேடி போக கூடாது, நாம தேடி போய் குருவை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அடைஞ்சாலும் அந்த குரு நமக்கு உகந்த குருவாக இருப்பார் என்று சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும் என்று கேட்டால், திருமுறைகளை ஓதிக்கொண்டு சிவத்தின் மேலே அன்பை பெருக்கிக் கொண்டு சிவமே சதம் என்று நாம் இருக்கிற பொழுது வழிக்கு வந்துட்டான், இனிமே இவங்க ஒரு குரு அனுப்புவோம் என்று சிவன் தீர்மானம் பண்ணும். இப்ப நாம போய் சிவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், இவர் ரொம்ப பக்தி உடையவரா இருக்கிற இவருக்கு நீங்க ஏதாவது குரு ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு யாரும் போய் சிவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் அகற்குரு நோய்க்கு உள்ளினரே என்று அதனை தகர்ந்தவரும் காண்பதுவதால் ஒருவர் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கிறார் என்பது வெளியில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்கிற சிவனுக்கு தான் தெரியும். நாம வெளியில எப்படி வேணா இருக்கலாம், அவர் ரொம்ப பக்குவமுடையவராக இருக்கிறாரு என்று நாம எண்ணுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவனுக்குத்தான் தெரியும். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை இல்லையா சொல்லியிருக்காரு. உள்ளே இருக்கிற சிவத்துக்கு தெரிஞ்சிடும், ஆ இவன் பக்குவப்பட்டு விட்டார் அப்படின்னு. அது உள்ள இருக்கிறவங்க தான் தெரியும். அகற்குரு நோய்க்கு உள்ளினரே என்று சார் ரொம்ப தலைவலிக்கு சார், அரை நாள் லீவ் கொடுங்க சார் மேனேஜர் கேட்டார். தலைவலியா தெரியவே இல்லை நமக்கு, எப்படி இருக்கும் தலைவலி தெரியுமா வர்றவங்க தெரியும். அகற்குரு நோய்க்கு உள்ளினரே என்று அதனை தகர்த்தவரும் காண்பதுதான். அவர் கேட்கிறார், உள்ளே இருக்கிற ஆணவ நோய் எவ்வளவு தூரம் குணப்பட்டு இருக்கிறது என்பது சிவனுக்கு தான் தெரியும். அது தெரிஞ்ச உடனேயே குரு அனுப்புவார். குருவின் மூலமாக வருகின்ற நெறிதான் இந்த திருநெறியாய தமிழ். சரி, எப்பங்க திரு குரு வருது, எப்ப நம்ம கதை சரியா வருது, என்னது நடக்கிற காரியம் மாதிரியே தெரியுதுங்க. எல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா தெளிவா புரியுது. குரு நெறி வந்தாத்தான், குரு வந்தாத்தான் திருவருள் கிட்டுங்கிறீங்க. சரி, ஏன் அது குரு வரணும் அப்படின்னு கேட்டா, குரு வந்து என்ன பண்றாருன்னா, நமக்கு பீஜம் இருக்கிற நோயை சரி பண்ணி தூக்கி போடுறது. அப்ப தூக்கி போட்டு நமக்கு நோயெல்லாம் சரி பண்ண உடனே, நோய் தீர்ந்து போன நிலையில நாம நோயற்றவராக இருக்கிற பொழுது விருந்தை சுவைக்கின்ற பக்குவ உடையவராக ஆகிவிடும் இல்லீங்களா. நீங்க இறைவன் ஏன் எல்லாருக்கும் முக்தி தரக்கூடாதுன்னு கேக்குறாரு, கோயிலுக்கு போறவங்க எல்லாருக்கும் முக்தி கொடுத்துறதான சிவன் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. கொஞ்ச நாள் வரைக்கும் சிவன் கோயிலுக்கு போறதே பயம்தான், ஏன்னா முக்தி கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சாரு அவரு அப்படின்னு ஒரு பயம். சிவன் முக்தி கொடுத்துட்டு வர அவர் ஏன் முக்தி கேட்கிறவங்களுக்கே முக்தி கொடுக்க மாட்டேங்கிறார், வரவு போறவங்களா முக்தியை தூக்கி கொடுத்துருவாரு. இன்னொரு கதை, சிவன் அழிக்கிற கடவுளா அப்படின்னு அது அப்படின்னு ஒரு தப்பான பிரச்சாரம். அடிக்கிறதுக்கு ஒரு கடவுள் வேணுமா, ஒரு டிபார்ட்மெண்ட் போடணுமா, அடிக்கிற கடை டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கூட விட்டா தானா அழிஞ்சிட்டு போகுது. அடிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணணுமா என்ன, வேண்டியதே இல்லை. அழித்தல் என்று பேர் இல்லை, அதுக்கு பேர் ஒடுக்குதல் பேர். இந்த ஒடுக்குதல்ங்கிற தொழிலை செய்கிறவர் பேர் உருத்திரன்னு பேர். படைத்தல் பிரமன், காத்தல் திருமால், ஒடுக்குதல் என்கிற தொழில் செய்கிறவன் உருத்திரன். அவன் சிவன் அல்ல, அவன் குடியுத்திரன் பேரு. அவன் சிவன் போலவே இருப்பான், அவன் புலியாரை அணிந்திருப்பான், ரிஷபம் உண்டு, சூரம் உண்டு, எல்லாமே உண்டு, ஆனால் அவன் குணிருந்திரன். அவன் சிவன் அல்ல, சிவாம்சம் உடையவன். நாம வழிபடுவது குணிருந்திரன் அல்ல, அவன் தான் ஒடுக்குகின்ற தன்மை உடையவன். அப்ப மூணு தொழில் மட்டுமல்ல, இன்னும் ரெண்டு இருக்கே அதற்கே, படைத்தல் பிரமன், காத்தல் திருமால், ஒடுக்குதல் உருத்திரன், மறைத்தல் மகேஸ்வரன், அருள்தல் சதாசிவன். அஞ்சு தொழில் இருக்கே, படைத்தல் பிரமன், காத்தல் திருமால் ஒடுக்குதல் உருத்திரன் மறைத்தல் யாரு மகேஸ்வரன் மறைத்தல் என்பது ரொம்ப முக்கியமான தொழில். நமக்கு நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நம்ம ரொம்ப விஷயம் எல்லாம் மறைஞ்சிருக்கு, அதனாலதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம. தெரியுமா உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், இப்ப நாம இந்த பிறப்புல யாரையும் ரொம்ப பகைவரா நினைக்க முடியும், ரொம்ப விரோதியா நினைக்க முடியும், ரொம்ப பகவி பாராட்டம் என் பாராட்டம் என்ன இருக்கா, ரொம்ப பகவி பாராட்டம் சிவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரும் புருஷம் உண்டாடியா போட்டுருவாங்க, சரி ஒரு ராய் முழுக்கே இருந்துட்டு வாங்க அப்படின்னு. அதை நான் முதல்ல கூட நம்பல, ஆனா சில புண்ணியங்களுடைய பார்க்கும்போது இது உண்மையா இருக்குமோ, காலையில ஆரம்பிச்சதுன்னா சண்டை, ரெண்டு பேரும் வேலைக்கு வர போவாங்க, இப்ப ஜரூரா நடக்கும், எனக்கு தெரியாதா உங்க கதை, எனக்கு தெரியாதா உங்க கதை, இப்படி ஆரம்பிச்சு போவோம், 8:30 ஆயிடும், சரி ஆஃபீஸ் போறதுக்கு நேரம் ஆச்சு, சாயந்தரம் வந்து கண்டினியூ பண்ணிக்குவோம் அப்படின்னு போயிடும். சாயந்தரம் வந்தோட விட்டாடுறது திரும்ப கரெக்டா ஆரம்பிக்கும். இப்ப ஒரு ஜென்ம பகைய நமக்கு மனைவியா போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியாது, ஒரு வேலை அப்படி தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுருங்க, நமக்கு மனைவியா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, போன ஜென்மத்துல நம்முடைய ஜென்ம பகையாளி ஆகிட்டோம் தான் மனைவியா வந்திருக்கு, தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், யாரும் பாருங்க இதை விட பெரிய ஆபத்து இருந்தா, போன ஜென்மம் முந்தர ஜென்மம்னுட்டு இல்லையா, நான் மாதிரி பத்தாள் நின்றுட்டு இருப்போம், அங்க இருந்து ஒரு அம்மா வரும், என்னங்க எனக்கு தெரியுதா உங்களுக்கு யாருமா, நான் தான் உங்க போன ஜென்மத்தை சமாளங்க, இந்த ஜென்மத்தையே சமாளிக்க முடியுது, இது போன ஜென்மம் முந்தர ஜென்மம் கூடிட்டே போல என்னாகிறது. அதனாலதான் கடவுள் பார்த்தார், இந்த இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத சமாச்சாரம், இதெல்லாம் மறைத்த அதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஃப்ரெஷ்ஷா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறேன், என்னென்ன பிறவிகள் எடுத்தோம் அந்த பிறவில என்னென்னவா இருந்தோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நான் உதாரணம் சொல்லிட்டுங்களேன், ஐயா நீங்க இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா, வெள்ளிக்கிழமை என்னங்கய்யா வீட்டுல சாப்பாடு, மதியம் நீங்க வெள்ளிக்கிழமை போயிட்டீங்க, நேற்று கதையே நமக்கு தெரியாது, நேற்று என்ன சாப்பாடு, வெள்ளிக்கிழமை என்ன சாப்பாடு, திங்கக்கிழமை என்ன சாப்பாடு ஞாபகம் இருக்கா, போன ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடு ஞாபகம் இருக்கா, இல்ல எதுவுமே ஞாபகம், இப்ப போன திங்கக்கிழமை ஞாபகம் இல்லைனா போன மாசம் திங்கக்கிழமை முதல் திங்கக்கிழமை போன வருஷம் எப்பா ஒண்ணுமே ஞாபகம். சரி அப்ப நாம உண்ட உடம்புகள் எதுவுமே ஞாபகம் இல்ல, உண்ட உணவினுடைய பொருள்ல இருக்கக்கூடிய சத்து உடம்புல சேர்ந்துருச்சு, அப்ப உண்ட உணவினுடைய சத்து உடம்புல சேர்ந்துருச்சு, ஆனா உண்ட உணவு என்ன நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அதனுடைய சத்து உடம்புல சேர்ந்து உடம்பு தேவைப்பட்டது போல என்ன பிறவி எடுத்தோம்னு ஞாபகம் இல்ல, பிறப்பிலே நாம் அடைந்த அறிவு அனுபவம் அந்த அறிவு சேர்ந்துருச்சு, அனுபவம் அந்த அறிவு அனுபவம். ஒரு உதாரணம் என்ன, எங்க ஆபீஸ்ல நான் போய் சேர்ந்த பொருள்ல ஒரு சிசு பண்டு ஆரம்பிச்சேன், சிட் பண்ண ஆரம்பிச்சு மாசம் 2000 ரூபாய் எல்லாம் சேர்ந்தானுங்க, 8 மாசம் தான் 9வது மாசம் வட்டியோட சேர்ந்துருவாங்க எல்லாம் சேர்ந்தேன், ஒரு ஆள் என்ன பண்ணா நான் வந்தப்பா நீங்க சேர்ந்தேன், அவங்க எவ்வளவோ கம்பெனி கேல்குலேட் பண்ணி பார்த்தாங்க, நான் வந்தப்பா நீங்க சேர்ந்துங்கப்பா எனக்கு வேணாம் பண்ணிட்டேன், 8 பேரும் என்னடா அது எப்படி பெரியது வரமாட்டேங்கிறேன் நாங்க எல்லாம் போய் சேர்றோம் அதுல 8 மாசம் தானடா அப்படின்னு, இல்லப்பா எனக்கு பாட்டேன், எல்லாரும் போய் பணம் போட்டாங்க 2000 ரூபாய் 2000 ரூபாய் 8 மாசம் கட்டினாங்க, 8 மாசம் கட்டிட்டு 9வது மாசம் தருவான்னு பார்த்தா அவன் ஓடியே போயிட்டான், அத்தனை பேரும் தவிக்கிறாங்க, அங்க தேர்றாங்க இங்க தேர்றாங்க, போய் சொல்லி கொடுத்தாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆளுக்க, இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய வைத்தியம் என்னன்னா இத்தனை பேர் ஏமாந்தது பெருசுல ஒருத்தன் ஏமாறாம இருந்திருக்கிறாங்க, அவளை பார்த்து கேட்ட அத்தனை பேரும் போட்டோமேடா நீ மட்டும் எப்படி சாமர்த்தியமா போடாம இருந்த அப்படின்னு கேட்டாங்க, அது என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்க 8 பேரும் ஏமாந்தவங்க இவன் மட்டும் ஆபீஸருக்கு அத்தனை பேரும் ஏமாந்தாங்க, இவன் ஒருத்தன் மட்டும் ஏமாறாம தப்பிட்டாங்க அப்படின்னாங்க, அது இல்லையா இவன் போன ஜென்மத்திலேயே போட்டு ஏமாந்துட்டான், அந்த அனுபவம் ஏறிடும், நீங்க அடுத்த பிறவிக்கு ஒருமையுள் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா குறைச்சு, அதனால நீ என்ன பிறப்பு எடுத்தேங்கிறது முக்கியமல்ல, ஒவ்வொரு பிறப்பிலேயும் அறிவு அனுபவப்பட்டு அனுபவத்தினுடைய முதிர்வை அடைந்து கொண்டே இருக்க, அதனால நமக்கு என்ன பிறப்படுத்தோங்கிறது தேவை, என்ன சாப்பிட்டோங்கிறது தேவையில்லை. உடம்புல சத்து சேர்ந்து போச்சு, அது போல அறிவுல அனுபவம் சேர்ந்து போச்சு, அறிவு விளக்கம் அமைந்து விட்டது. சிங்கார சம்பந்தருடைய அந்த திருநெறிய தமிழ் என்பது என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு வரவில்லையே என்று நாம் இயங்க வேண்டாம். சிங்கார சம்பந்தரையே குருவாகவும் அவருடைய திருநெறிய தமிழையே உபதேசமாகவும் கொண்டு நாம் ஒழுகுகிற பொழுது தொழுவினை தீர்தல் எளிதாகவே என்று சிங்கார சம்பந்தரை சொல்லுகிறார். குரு வந்து எதை சாதிப்பாரோ அதை என்னுடைய திருநெறிய தமிழ் சாதிக்கும். எனவே குரு வரவில்லையே என்று இயங்க வேண்டாம். திருநெறிய தமிழாகிய எம் தமிழை ஓதுக. அப்படி ஓதுகிற பொழுது எம்மையே குருவாக பாவனை செய்க. இந்த திருநெறிய தமிழ் உண்மை குருநெறியாம் சிவமா நெறி ஊட்டுவிக்கும் என்கிற செய்தியைத்தான் இன்றைய தலைமை உரை செய்தியாக, ஆண்டறிக்கை செய்தியாக, இந்த ஆண்டு விழா செய்தியாக அடியன் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். இப்படி அற்புதமாக அவருடைய பாடல்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டார். அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அவருடைய திருநெறிய தமிழாக இருக்கக்கூடிய அந்த தமிழினுடைய வல்லமை, அந்த தமிழினுடைய அற்புதம், அவர் தமிழ் செய்திருக்கிற திறம், இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது சிறியார் சம்பந்தருடைய அந்த திருநெறிய தமிழ் என்பது இருக்கிறதே, அது மிக அற்புதமான. அதனால்தான் பலன் தரும் பதியங்கள் என்று சொல்லப்பெறுவது நிரம்ப இருப்பது நம்முடைய திருஞான சம்பந்தருடைய பதியங்களாகவே அமைந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய அத்துணை வினை தீமைகளையும் நீக்கி. திருஞான சம்பந்தருடைய அத்தனை தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா வினை தீர்தல் எளிதாமே, வினை நீங்கும். எனவே நம்முடைய துன்பங்களுக்கு காரணமான வினை நீக்கம் குருவினால் நிகழும், அல்லது நமக்கு மிகவும் எளிமையாக கிடைத்த வழி திருஞான சம்பந்தருடைய தமிழ். அது நம்முடைய வினைகளை தீர்க்கும். அப்படிப்பட்ட திருநெறிய தமிழை நாம் துணையாக கொள்வோம், நம்முடைய வல்வினைகளை நீங்குவோம், நாம் இன்பத்தை பெறுவோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.